நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்றைய நிகழ்ச்சியில் காப்புரிமைகள் வரிசையில் பதிப்புரிமை குறித்து கூறுகின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் த. அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். போன தடவை பேட்டன்ஸில் வந்து நிறைய வகைகள்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து காப்புரிமை, இயந்திரங்களை வந்து பதிவு செய்து வைத்து கொள்வது, உரிமை நம்மளுக்கு வந்து தக்க வைத்து கொள்வதுக்கு நம்மளோட படைப்பை நமக்கு வந்து பயன் தரும் வகையில் நம்ம வந்து அரசாங்க ஒத்துழைப்புடன் நம்மளோட இதை வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுதுன்னு நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பதிப்புரிமை. போன தடவை காப்புரிமை பற்றி பார்த்தோம், இந்த தடவை வந்து பதிப்புரிமை. அதாவது பதிப்புரிமைங்கிறது எதை சொல்கிறேன்னா ஆங்கிலத்தில் வந்து காப்பிரைட்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து பொதுவாக புத்தகங்கள் எழுதுகிறது, அதுக்கப்புறம் இசை சம்பந்தமான படைப்பு, அப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம் இல்லையா, ஃபோட்டோஸ் அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புத்தகத்தை எழுதுறதுலே பார்த்திங்கன்னா வேற்று மொழியிலேருந்து நம்ம மொழிக்கு மொழிபெயர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பதிப்புரிமை சார்ந்த சட்டத்துக்குள்ளே வந்து வரும். அதாவது நம்ம வந்து பதிவு செய்து வைத்துக்கொள்ளணும். இப்படி நம்ம பதிவு செஞ்சுட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது தார்மீக உரிமை வந்து நம்மளுக்கு வழங்கப்படும். இதை பற்றின நீ நிகழ்ச்சி நம்ம பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு படைப்பு நம்ம வந்து உருவாக்குற எந்த ஒரு விஷயமுமே ஒரு வாசகன், அதாவது அடுத்தவங்களுக்கு பயன்படணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து உருவாக்குறோம். அதாவது இயந்திரம் செய்கிறதா இருக்கட்டும், புக் எழுதுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அடுத்தவர்களுக்கு பயன்படுறதுக்கு தான் நம்ம வந்து அதை வந்து உருவாக்குறோம். அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் வந்து இந்த உரிமைகள்லாம் வருது. அதாவது காப்புரிமை, பதிப்புரிமைங்கிற இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வருது. இப்போ நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன் அப்படின்னாலும் அது என்னோடய தனிப்பட்ட ஒரு படைப்பாற்றலாக இருந்தாலும் அந்த படைப்பு வந்து சமூகத்தை சார்ந்து தான் இருக்குது. அதாவது சமூகத்தில் ஏற்படக்கூடிய தொடர்பு, அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம், இதனோட வெளிப்பாடு தான் நம்மளோட படைப்பு இருக்கிறதுனால அதை நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம செலவழிக்கிற உழைப்பு, அதுக்கப்புறம் நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல், இதெல்லாம் நம்மளோடதாக இருந்தாலும் அந்த படைப்பு வந்து எதுலேருந்து உருவாகுது அப்படின்னா இந்த சமுதாயத்துலேருந்து தான் உருவாது. அப்போ இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த படைப்பை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது முற்றாக உரிமை கிடையாது. இருந்தாலும் சட்டங்கள் வந்து ஓரளவுக்கு உரிமையை நம்மளுக்கு கொடுக்குறாங்க, படைப்பாளிக்கு உரிமையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த படைப்பு வந்து படைப்பாளிக்கும் ஏதாவது ஒரு பயனை கொடுக்கணும் இல்லையா. இது சமூகத்துலேருந்து நம்ம செஞ்சதாக இருந்தாலுமே படைப்பாளிக்கும் ஏதாவது ஒரு பயனை கொடுக்கணுங்கிறதுனால அவருக்கு வந்து உற்சாகம் அளிக்கிறதுக்கும் மறுபடியும் இது மாதிரியான படைப்புகள் வந்து அதிகமாக தொடர்ந்து செய்கிறதுக்கும் அவரோட அடிப்படை தேவைகளை வந்து கவனிக்கிறதுக்கு இந்த உரிமைகள் தேவைப்படுது அப்படி சொல்லி அரசாங்கங்கள் வந்து இன்றைக்கு வந்து இந்த காப்புரிமை, பதிப்புரிமை இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப ஒரு கூரிய சிந்தனையில் வந்து வரைமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படைப்பாளிக்கும் பயன்படணும், அதே சமயத்தில் பயன்படுத்தக்கூடிய வாசகர்களுக்கும் இந்த படைப்பு வந்து முழுமையாக சென்று சேரணுங்கிற இந்த இரண்டு பக்கங்களையும் சமம் செய்கிறதுக்கு தான், சமமாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் சட்ட உருவாக்கம் இந்த காப்பிரைட்ஸ் ஆக்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது இல்லாமல் இதை வந்து நிர்வகிக்கிறதுக்கு தனியாக ஒரு துறையை அரசாங்கம் ஏற்படுத்தி தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. நாம் வந்து போன தடவை பேட்டன்ட் பார்க்குறப்ப சொன்னிருந்தோம், ஒரு ஏதாச்சும் ஒரு எண்ணங்கள் ஒரு ஐடியா தோன்றினாலே வந்து நம்ம வந்து அதை வந்து பதிவு செய்து வைத்துக்கொள்ள முடியும், இது என்னோட தான், வேறு யாரும் அதை மறுபடியும் அதே விஷயத்தை மறுபடியும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்காக அந்த எண்ணம் தோன்றின உடனேயே பதிவு செய்து வைத்துக்கலாம்னு சொன்னோம். ஆனால் இப்போ இந்த காப்பிரைட் ஆக்டில் பார்க்குறப்ப அந்த மாதிரி முடியாது. ஒரு படைப்பு முழுமை பெற்ற உடனே தான் அதை வந்து நம்ம பதிவு செய்து வைத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் அல்லாமல் அந்த படைப்பை வந்து தரத்தை பற்றி யாரும் மெயினாக வந்து கருத்தில் கொள்வது கிடையாது. அதாவது இப்போ வந்து நல்லா இருக்கா தரமாக இருக்காங்கிறது இங்கே வந்து முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படுறதில்லை. அவங்க என்ன முக்கியமாக அது கருத்தில் கொள்கிறாங்க அப்படின்னா அந்த படைப்பு புதுமையானதாக இருக்கிறதா, அந்த படைப்பாளி தான் எழுதப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மெயினாக வந்து கருத்தில் கொள்கிறாங்க. கருத்தில் கொண்டதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த உரிமையை வந்து வழங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காப்பிரைட் அதாவது பதிப்புரிமை சட்டத்தின் கீழ் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பதிவு செய்து கொள்ள முடியும். என்ன அப்படின்னா ரீப்ரொடக்ஷன், அதாவது இப்போ ஒரு புத்தகம் நான் எழுதிட்டேன்னு வச்சிங்களேன், அதை வந்து மல்டிபிள் காப்பீஸ் அதாவது நிறையா அதை அச்சடித்து வழங்குறது, அதே இப்போ நான் எழுதின ஒர்க்கே அதே கொடுக்கறது. அதுக்கப்புறம் பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ், பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ்னால் இப்போ வந்து ஸ்டேஜில் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பார்வையாளருக்கு செஞ்சிட்ருக்கோம்ல, அது வந்து இது பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங்ஸ் அதாவது சில இப்போ பார்த்திங்கன்னா இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரெக்கார்டிங்ஸ் வந்து இப்போ என்னென்னா அவங்க ஆல்பங்கள்லாம் தனித்தனியாக ஆல்பங்கள்லாம் செய்து வெளியிடுவாங்க, அந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸையும் நம்ம வந்து பதிவு செய்து வைத்துக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்டிங் ஒளிபரப்புதல், இதுக்கு எது சொல்லணும்னா இப்போ ரேடியோ வானொலி இந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பிட்டுருக்கு இல்லையா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அப்புறம் வந்து சேட்டலைட் மூலமாக ஒளிபரப்பக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து நம்ம வந்து பதிவு செய்து வைத்துக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, மொழிபெயர்ப்புனா ஒரு மொழியிலேருந்து மற்ற மொழிக்கு வந்து மொழிபெயர்த்து கொண்டு வருது. இப்போ வந்து ஆங்கில நூல்கள்லாம் தமிழுக்கு மொழிபெயர்த்து கொண்டு வராங்களே, அந்த மாதிரி வேலைகளையும் நம்ம வந்து பதிவு செய்து வைத்துக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் அடாப்டேஷன், அடாப்டேஷன்னா என்னென்னா தழுவல்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ வந்து படங்கள்லாம் எடுக்கிறாங்களே சினிமா படங்கள்லாம் எடுக்கிறதுல, இது நம்ம வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஒரு நாவல், ஒரு புதினம், அந்த புதினம் வந்து பெரும்பாலான வாசகர்களுக்கு இடையே வந்து அது பெரிய வெற்றி அடைந்த புதினத்தை வந்து அந்த புதினத்தின் கதையை தழுவியே படமாக எடுக்கிறதுல வந்து அடாப்டேஷன், இதையும் வந்து நம்ம வந்து இந்த பதிப்புரிமை காப்பிரைட்ஸ் ஆக்ட் மூலமாக பதிவு செய்து வைத்துக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மொத்தமாக 60 ஆண்டுகளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த உரிமையை கொடுக்குறாங்க. முன்னாடி பார்த்தப்ப காப்பிரிமையில் 20 ஆண்டுகள் சொன்னாங்க, பதிப்புரிமைக்கு வந்து 60 ஆண்டுகள். ஒருவேளை 60 ஆண்டுகள் இப்போ நான் வந்து புத்தகம் எழுதுகிறேன், எழுதிட்டு 60 ஆண்டுகள் வரைக்கும் எனக்கு உரிமை இருக்குது, அந்த உரிமையை நான் எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப, ஒருவேளை நான் இறந்துட்டேன்னு வச்சுங்களேன், 60 ஆண்டுக்குள்ளே நான் இறந்துட்டேன் அப்படின்னா அந்த உரிமை வந்து உயிரியல் சார்ந்த வாரிசு அதாவது என்னோட பிளட் ரிலேஷன் சொல்லுவாங்களே ரத்த சொந்தங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ நான் எழுதுகிறேன் அப்படின்னா என்னோட குழந்தைக்கு வந்து அந்த உரிமை, நான் இறந்ததுக்கப்புறம் என்னோட அந்த உரிமை வந்து என்னோடய குழந்தைக்கு போயிடும், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதுக்குன்னு தனியாக எதுவும் நம்ம வந்து எந்த ஒரு வழிமுறைகளும் பின்பற்ற தேவையில்லை, இது வந்து சட்டம் இயற்றதுலையே இது மாதிரி தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இறந்த பட்சத்தில் அது தானாகவே நம்மளோட வாரிசுகளுக்கு அது போயிடும். 60 ஆண்டுகள் கழித்த பிறகு அந்த படைப்பு வந்து பொதுவுக்கு வந்துடும், அதை வந்து யார் வேணால் எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து வந்துடும். மொத்தமாக 60 ஆண்டுகள் தான் அந்த உரிமை வந்து படைப்பாளிக்கு சொந்தம், அதுக்கப்புறம் அது வந்து பொதுவில் வந்துடும், அது யார் வேணால் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், புத்தகம்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த வாசகங்கள் எழுதியிருப்பாங்க காப்பிரைட் ஆக்ட், இதை வந்து யாரும் எந்த விதத்துலேயும் பிரதி எடுத்தோ மறு ஆக்கம் செய்தோ விற்பனை செய்யக்கூடாது, முழு உரிமையும் அதை உருவாக்கிய அந்த படைப்பாளிக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அந்த வாக்கியங்கள் எழுதியிருப்பாங்க. சில விதிவிலக்குகள் வந்து சட்டம் வந்து அனுமதிக்குது, என்ன அப்படின்னா ஒரு புத்தகத்தை பற்றிய மதிப்புரை, இப்போ நான் ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கேன்னா அதை பற்றின விமர்சனம் வந்து எழுதுறதுக்கு சில கருத்துக்களை ஒன்றி அதுலேருந்து எடுத்துக்கலாம், அதில் வந்து கோட் பண்ணி சொல்லலாம், மேற்கோள் குவட்டி சொல்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஆராய்ச்சி சம்பந்த படிப்புகளுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய தகவல்களை வந்து மேற்கோள் காட்டுறதுக்கு தான், மொத்தமாக உபயோகப்படுத்த முடியாது மேற்கோள் காட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சட்ட ரீதியாக எழும் பிரச்சனைகளுக்கு வந்து அந்த படைப்புரிமையை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பிரச்சனை, ஒரு வழக்கு வந்து தொடர்ந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா என்னோடய புத்தகம் நான் எழுதி வெளியிட்டிருக்கேன், அந்த புத்தகத்தில் வந்து காப்புரிமை சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்ப அது வந்து காப்பிரைட்ஸ் ப்ரொடக்டடாக இருந்தாலும் சட்டம் நீதிமன்றத்துக்கு வந்து அந்த உரிமை இருக்குது, முழுவதும் அந்த படைப்பை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு அந்த உரிமை வந்து இருக்குது, அது கொடுக்குறாங்க. இப்படி இருக்கிறப்ப சில ஆசிரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த படைப்பாளியை வந்து விமர்சனம் எழுதுறதுக்கே வந்து தன்னுடைய அனுமதியை வந்து வாங்கணும் அப்படி சொல்லி சில இடத்துல வந்து சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா அவங்களோட கருத்து வந்து திரித்து கூறப்படுவதை தவிர்க்கிறதுக்காக சில இடத்துல இந்த மாதிரியும் வந்து முன்னாடி எச்சரிக்கை கொடுக்குறாங்க. நம்ம வந்து புத்தகத்தை படிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு உரிமை, அதை கையாளுறப்ப நம்ம வந்து உரிய அனுமதி பெற்றவங்களிருந்தால் நம்ம வந்து அதை பயன்படுத்த முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு புத்தகம் எழுதிட்டேன், அதை வந்து எப்படி நான் வந்து காப்பிரைட் அதாவது பதிப்புரிமையை நம்ம பெறுறது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம முதல்ல வந்து அப்ளிகேஷன் விண்ணப்பம் வந்து முதல்ல வந்து சமர்ப்பிக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1956 சட்ட வரைவுப்படி விதிமுறைகள்லாம் வச்சுருக்காங்க, அதில் வந்து Chapter 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறையில் விண்ணப்பம் வந்து என்னென்ன தகவல்கள்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரைமுறை கொடுத்துருக்காங்க, அதன்படி நம்ம வந்து விண்ணப்பிக்கணும். ப்ராப்பராக அதுக்குன்னு தனியாக வசூலிக்கிறாங்க பணம் எவ்வளோன்னு சொல்லிட்டு, அதுக்கு தகுந்த ஃபீஸ் அதாவது நம்ம பதிப்புரிமை பெறத்துக்கு வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும்ல, மறுபடியும் அவங்க வந்து இதை வந்து சரிபார்க்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம செலுத்தணும். அதுக்கப்புறம் வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து பரிந்துரை செய்யணும், இதை வந்து செய்யலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கையெழுத்து அந்த அப்ளிகேஷனில் கையெழுத்து போட்டு அனுப்பணும். அதோட நம்மளோட படைப்போட 3 நகல்கள் வந்து அனுப்பி வைக்கணும். பதிப்புரிமை அலுவலகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. அந்த அலுவலகத்துக்கு பேர் வந்து பதிப்புரிமை அலுவலர், ரிஜிஸ்டர் ஆஃப் காப்பிரைட்ஸ், B2-W3CR Barracks, கஸ்தூரிபா காந்தி மார்க், நியூ டெல்லி. இந்த விலாசத்துக்கு நம்ம வந்து அனுப்பிச்சுடணும். அவங்க வந்து சரிபார்த்ததுக்கப்புறம் நம்ம மொத்தம் 3 காப்பி அனுப்பி வைக்கிறோம், 3 பிரதிகள் அனுப்பி வைக்கிறோம். ஒரு பிரதியில் வந்து சீல் வச்சு கொடுப்பாங்க, இந்த மாதிரி வந்து இது வந்து காப்பிரைட், அதாவது பதிப்புரிமை சட்டத்தின் கீழ் பதியப்பட்டுள்ளது அப்படி சொல்லிட்டு ஒரு சீல் வச்சு ஒரு காப்பி அவங்க வச்சுக்குவாங்க, மற்ற காப்பி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. முத்திரையை குத்தி நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பிரதி தான் நம்மளுக்கு வந்து அத்தாட்சி. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வரப்போ நம்ம அந்த பிரதியை வைத்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரலாம். வழக்கு தொடரப்ப இது ஒரு ஆதாரமாக அவங்க கருத்தில் கொள்வாங்க. அதுக்கப்புறம் இப்போ பதிப்புரிமை நம்மளுக்கு கிடச்சிருச்சு, நம்ம வந்து அந்த காப்பிரைட் ஆக்ட் படி நம்ம வந்து பதிஞ்சிட்டோம், நம்மளுக்கு வந்து உரிமை இருக்குது. இந்த உரிமையை வந்து நம்ம எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் செய்து கொள்கிறாங்க. இப்போ வந்து வணிக நோக்கில் நம்ம போகிறப்ப நான் தான் அந்த புத்தகத்தோட உரிமையாளர் அப்படிங்கிறப்ப நான் ஒரு பதிப்பாளருக்கோ இல்லை பதிப்பகத்துக்கோ அந்த உரிமையை நான் எழுதி கொடுக்குறேன். அதாவது ஒப்பந்தம் லைசன்சிங் மூலமாக கொடுக்குற மாதிரி சில வழிமுறைகள் இப்போ அதுதான் பண்ணிட்டு வராங்க, நடைமுறையில் அதுதான் பின்பற்றிட்டு வராங்க. அதில் வந்து சில அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள் போட்டுக்குவாங்க. எப்படின்னா புத்தகம் இத்தனை வித்தது அப்படின்னா எனக்கு வந்து தொகை எனக்கு இவ்வளோ கொடுத்துடணும், இவ்வளோ பணம் எனக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு ராயல்ட்டின்றாங்கல்ல, அந்த மாதிரி பொதுவாக வந்து பதிப்பகங்கள்லாம் இந்த முறையை தான் பயன்படுத்திட்டு வராங்க. ராயல்ட்டிங்கிறது தான் புத்தக எழுத்தாளருக்கு வழங்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த ஒப்பந்தம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, இந்த ஒப்பந்தம் பண்ணி கொடுக்குறப்ப 2 ஆண்டுகளுக்குள்ளார அது வந்து அமலில் வந்துடணும். அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்குள்ளார அவங்க வந்து புத்தகத்தை வந்து அச்சிட்டு வெளியிட்டு விற்பனை செய்யறதுக்கு கொண்டு வந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா தானாகவே அந்த ஒப்பந்தம் வந்து முறிந்து விடும். அதோட பவர் வந்து மொத்தமே 2 வருஷம் தான். அந்த அக்ரிமெண்ட் நம்ம போகிறதுக்கு வந்து காலம் மொத்த காலம் வந்து 2 வருடங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 வருடங்கள் வரைக்கும் உரிமை கொடுக்கலாம். ஒரு பதிப்பகத்தாருக்கு வந்து 5 வருடங்கள் வரை அந்த உரிமையை கொடுக்கலாம். இப்போ ஒரு பதிப்பாளர் வந்து பதிப்பிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு ஆளுக்கே வந்து கொடுக்கணும்னு கிடையாது, மற்றவர்களுக்கும், அதாவது எப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு பிறகு மற்றவர்களுக்கும் நம்ம அந்த உரிமையை மாற்றி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து அதில் பவர் இருக்குது, அந்த சலுகையை வந்து கொடுக்குறாங்க. இதிலேயே பார்த்திங்கன்னா நிறைய விதமாக அக்ரிமெண்ட் அந்த லைசன்சிங் பண்ணுறதுலேயே நிறைய விதங்கள்லாம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ புத்தகம் விற்கிதோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ராயல்ட்டியாக கொடுக்குறது, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தொகையை வந்து உரிமை தொகையாக கொடுக்குறது. அப்படி இல்லைன்னா மொத்தமாக ஃபஸ்ட்டே வந்து காசு கொடுத்துட்டு அந்த உரிமையை ஃபுல்லும் எடுத்துக்கிறது. இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறோன்னா இப்போ வந்து இந்த ஹாரி பாட்டருங்கிற ஒரு புத்தகம் வந்து உலக லெவலில் வந்து அதை வெளியிடுறாங்க. அந்த புத்தகம் எழுதுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியருக்கு வந்து குறிப்பிட்ட தொகையை அந்த பதிப்பகத்தவர் கொடுத்து புக் பண்ணிடுறாங்க, எங்களுக்கு வந்து இவ்வளோது நீங்கள் எழுதி கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு. புத்தகம் எழுதுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு காசு கொடுத்துறாங்க, அப்போ விற்பனை ஆகிறது வந்து ஃபுல்லும் இவங்க எடுத்துக்கிறது மாதிரி, அந்த மாதிரி ஒப்பந்தங்கள் வந்து இருக்குது. பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட புத்தகம் வெளியே வந்துட்டுருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக புத்தகம் விற்கிறதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உரிமை தொகையாக தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த காப்புரிமை சட்டத்தை நம்ம வந்து பார்க்குறோம்ல, இதோட வரலாற்றை நம்ம பார்க்குறப்ப இப்போ சமீபத்தில் உருவானது கிடையாது. இது வந்து 15ஆம் நூற்றாண்டிலே இந்த ஆரம்ப காலம் தான் சொல்லணும், 15ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிச்சிருச்சு. 1710ஆம் ஆண்டு வந்து பதிப்புரிமையை பற்றிய விதி வந்து முதன் முதலாக இங்கிலாந்தில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ராணி அன்னாள் சட்டம் என்று அதை சொல்கிறாங்க. 1710ஆம் ஆண்டு முதன் முதலாக சட்டமாக இங்கிலாந்தில் இது பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ராணி அன்னாள் சட்டம் சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு படைப்பாளி எழுதுகிற புத்தகத்தை வந்து மறு அச்சு செய்கிறதுக்கு உரிமை வந்து அவங்கள்ட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்கிறத அந்த சட்டம் வந்து குறிப்பாக வலியுறுத்துது. முதன் முதலாக புத்தகங்கள் தொடர்பாக தான் இந்த சட்டம் தோன்றுனது. அப்புறம் வந்து படிப்படியாக ஓவியங்கள், அப்புறம் வந்து வரைபடங்கள், அப்புறம் இசை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இது வந்து பரவிடுச்சு. அதுக்கப்புறம் 1911 காப்புரிமை சட்டம் இங்கிலாந்தில் வந்து நடைமுறைக்கு வந்தது. இப்போ வந்து காலனியோட நம்ம இருந்தோம் இங்கிலாந்துக்கு கீழே, அதனால் இங்கேயும் இயல்பாக அந்த சட்டம் வந்து அமல்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலைக்கு பிறகு இந்தியாவில் வந்து 1957 ஒரு புதிய சட்டத்தை, நம்மளோட இறையாண்மைக்கு உட்பட்டு ஒரு புதிய சட்டத்தை வந்து ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் இதுவரை மொத்தம் 5 முறை அந்த சட்டத்தில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அது பார்த்திங்கன்னா 1983, 84, 1992, 94, 99, மொத்தமாக 5 முறை இதில் திருத்தம் செய்து இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்குது. காப்புரிமை பிரச்சனைன்னு பார்க்குறப்ப 2 விதமான பிரச்சனைகள் வருது. ஒன்று வந்து என்னென்னா இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் சொல்கிறாங்க, உரிமை மீறல். உரிமை மீறல்னால் நம்மளுக்கு இருக்கிற அந்த உரிமையை வந்து அவங்க மற்றவங்க வந்து அதை மீறி செயல்படுறது. இன்னொன்று வந்து பைரசின்னு சொல்கிறது. பைரசிங்கிறது என்னென்னா மறுஆக்கம் செய்து விற்பனை, அதாவது வணிக நோக்கோடு மறுஆக்கம் செய்கிறது. இப்போ இது குறிப்பாக சொல்லணும்னு வச்சிங்களேன், இப்போ ஃபாரின்ல வெளிநாட்டு ஆசிரியர்கள் எழுதுகிற நாவல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 500-600 புத்தகம் விற்கிதுன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம வந்து கள்ள சந்தையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாவல் அப்படியே பிரதி எடுத்து ஜெராக்ஸ் போட்டோ அல்லது வந்து குறைந்த செலவில் அதை வந்து பதிப்பித்து இங்கே வித்துட்டுருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து காப்பிரைட் ஆக்ட் படி குற்றமான ஒன்று. இது வந்து அதிகபட்சமாக 100,000 வரைக்கும், அதாவது அந்த தண்டனை கிரிமினல் தண்டனை நிரூபிக்கப்பட்டால் 100,000 வரைக்கும் அபராதமும், குறைந்தபட்சமாக 50,000 வரையும் தண்டனை பெற முடியும். இந்த காப்பிரைட் ஆக்ட் மூலமாக தண்டனை பெற்று தர முடியும். அதுக்கப்புறம் பார்க்குறப்ப இப்போ ஒரு படைப்பு வந்து நான் இங்கே இந்தியாவில் நான் செய்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த படைப்பு வெளிநாட்டில் வந்து நம்ம போய் அந்த ப்ரொடக்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமானா? முடியாது. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு எல்லைக்கு உட்பட்டது தான். இந்திய பதிப்புரிமை சட்டம் வந்து நம்மளுக்கு உரிமையை வந்து நம்மளோட நாட்டுக்கு ஒண்டி தான் கொடுக்குறாங்க. மற்ற நாடுகளுக்கு போனோம் அப்படின்னா அதுக்குரிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து நடக்க வேணும். படைப்பாற்றல்ங்கிறது வந்து ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய திறமை. அதாவது நான் ஒரு இது படித்தேன், எல்லா வாசகர்கள் இப்போ வந்து நான் ஒரு புத்தகம் எழுதி நான் வெளியிடுறேன், இல்லை ஏதோ ஒரு என்னோடய படைப்பாற்றல் வெளியே வருதுன்னு வச்சுங்களேன், இசை மூலமாகவோ அல்லது வந்து புகைப்படம் மூலமாகவோ அல்லது புத்தகங்கள் மூலமாகவோ வெளிவருதுன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைன்னு தான் சொல்லணும். அந்த படைப்பாளிக்கு உள்ள ஒரு திறமை, அதை அங்கீகரிக்க வேண்டியது வந்து ஒவ்வொரு கடமை. இப்போ அதை வந்து நம்ம வந்து உண்மையிலே போற்றி தான் நம்ம போகணும். அவங்கள வந்து நம்ம பாதுகாத்து வைக்கிறது தான் நம்மளோட முக்கிய நோக்கமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்படி செஞ்சால்தான் அதிகமாக செறிவான படைப்புகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து இந்த காப்புரிமை சட்டங்கள்லாம் வந்து உதவி புரியும். இதை நன்கு தெரிந்து கொண்டு நாமும் நம்மளுக்கு வந்து பயன்படக்கூடிய இடங்களிலெல்லாம் இதை நம்ம பயன்படுத்த வேண்டுங்கிறது தான் என்னோட ஆசை.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை பதிப்புரிமை குறித்த விவரங்களை நமக்கு கூறினார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் த. அருள்செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.